இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை சாதித்தவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பொதுவாக ஒரு காரியம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நேர் முரணாக இந்த உலகத்தில் ஒன்றுமே சாதிக்காமல் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னாலும், அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன காரியங்க அது அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷில் அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வாங்க, தன் ஒழுக்கம். நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் இல்லைங்களா, டிசிப்ளின்னாவே நம்ம பிடிக்கிறது இல்லை கேட்கறதுக்கு. தன் ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். யார் தங்களை அதை அந்த தன் ஒழுக்கத்தை செல்ஃப் டிசிப்ளினை கற்றுக்கொண்டு ரொம்ப கவனிக்க, கான்சன்ட்ரேஷன், அதுக்கு ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஒரு காரியத்தை கூர்ந்து கவனிக்கிறது சில பேருக்கு ரொம்ப பெரிய திறமை, மிகுந்த கவனத்தோடு ஒரு சில காரியத்தை கேட்கறது, இல்லை இதுதான் முக்கியம்னு சொல்லி அதில் தொடர்ந்து விடாமுயற்சியாக இருந்து அதில் இருந்து முன்னேறுறது ரொம்ப பொதுவாக நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அப்படிப்பட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப சாதிக்கிறத நம்ம பெருசாக பார்க்குறோம். ரொம்ப பொதுவான ஒரு உண்மை, தன் ஒழுக்கம் உள்ள மக்கள், செல்ஃப் டிசிப்ளின் உள்ள மக்கள் வளருவாங்க, வாழ்க்கையில் சாதிப்பாங்க. அது எந்த ஏரியா எடுத்துக்கலாம், படிப்பு எடுத்துக்கிட்டாலும் செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஸ்டூடெண்ட்டு தான் சாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு மியூசிக்கல் உலகத்தில் இருந்தாலும், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி, ஏன் பிஸ்னஸில், வேலையில், எங்கே பார்த்தாலும் நம்ம முன்னேறி வரணும்னா தன் ஒழுக்கம் இல்லாமல் முன்னேறி வரவே முடியாது. அவங்க தான் வாழ்க்கையில் சாதிக்கிறது பார்க்குறோம். இந்த வாழ்க்கையில், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் செல்ஃப் டிசிப்ளின், தன் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் நம்ம அதை ரொம்ப முக்கியமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நல்லா வந்த பிள்ளைகள், நல்லா சாதித்த பிள்ளைகள் யாருன்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலத்திலேயே அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு அந்த தன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததுனால தான். அது வெறும் வார்த்தையில் மாத்திரம் இல்லை, நீ செல்ஃப் டிசிப்ளினாக இருன்னு நம்ம ஒரு ஒழுங்கினமாக இருந்தோன்னா இல்லை, நம்ம வார்த்தைகளில் படிக்கிறத விட பிள்ளைகள் நம்ம வாழ்க்கை முறையை பார்த்தான் படிக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில் அந்த செல்ஃப் டிசிப்ளினோடு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்கங்களை தவிர்த்துக்கிறது, நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது, முறைகளை கற்றுக் கொடுக்கறது, அப்படி தான் பிள்ளைகள் சாதிக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றிக்கும், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப இன்றியமையாத ஒரு காரியம். உலக லெவல்லையே ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக எப்படிங்க இருக்கிறது, தன்னொழுக்கமாக எப்படிங்க இருக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட் எங்களுக்கு கொடுக்க முடியுமா, நம்ம பிள்ளை வளர்ப்புலையும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னா ஒரு சுருக்கமாக ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. முதலாவது, நம்முடைய தன் ஒழுக்கம் வந்து சின்ன சின்ன காரியங்களில் தன் ஒழுக்கம் இருக்கணும், அங்கே தான் ஆரம்பிக்கணும் பாருங்களேன். இது சின்னதானே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, சின்ன சின்ன காரியங்களையும் வாழ்க்கையில் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் நமக்கு பெரிய வெற்றியை வாங்கி கொடுக்கறது பாருங்களேன். வாழ்க்கையில் வாழ்க்கையே என்ன, அநேக சின்ன சின்ன காரியங்கள் தான், அது சின்னது, இது சின்னது, சின்னதுன்னு பார்த்துக்கிட்டு எதுலேயுமே ஒழுங்கு இல்லைன்னா வாழ்க்கையில் பெருசாக நம்ம சாதிக்க முடியாது. சின்ன சின்ன காரியங்களில் தன் ஒழுக்கம் ரொம்ப அவசியம். ரெண்டாவது, வாழ்க்கையில் நம்முடைய சுற்றுச்சூழ்நிலையை ஒழுங்காகவும் சுத்தமாக வச்சுக்க பார்க்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் வேணும் அங்கே இல்லைங்களா. நம்ம சுற்றுச்சூழ்நிலையை ஒழுங்காக வச்சுக்க பார்க்கணும். தேவையில்லாத காரியங்களை எடுத்துடவும், சுத்த நம்ம டேபிளும் சரி, நம்ம ரூமும் சரி, நம்ம பெட்ரூமோ, நம்ம கபோர்டு, நம்ம எல்லாத்தையுமே, புக் ஷெல்ஃபு, தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத மெஸ்ஸு நம்ம வச்சுக்க நம்ம பார்க்கக்கூடாது. அதை சுத்தமாக ஒழுங்காக வச்சுக்க நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்கெட்யூல் நம்ம போட்டுக்கணும் பாருங்களா, ஒரு அட்டவணை அப்படின்வாங்க தமிழில். நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன செய்ய போகிறோன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பரவலான பரந்த ஒரு ஸ்கெட்யூல். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறது, இந்த நாளில் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன், என்னென்னலாம் செய்யணும், அதுக்கு ஒரு டைம், இந்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும், இந்த பில்லை கட்டணும், இவங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு 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 சிம்பிள் ஸ்கெட்யூலை அதை எழுதி வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப உதவும். செல்ஃப் டிசிப்ளினில் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அநேக பேருடைய நாட்கள், வாரங்கள், மாதங்கள் வந்து ஒன்றுமே சாதிக்காம காலங்கள் ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, எதையுமே அவங்க பிளான் பண்ணுறதில்ல, ஸ்கெட்யூல் பண்ணுறதில்ல. எதையுமே சாதிச்ச ஒரு உணர்வு இருக்கிறது இல்லை. புள்ள வளர்ப்புலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ரொம்ப முக்கியமாக வருது. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா நம்ம பிள்ளைகள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபுல்லு ஃப்ரீ தான், நான் இஷ்டத்துக்கு தூங்கலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம், நம்மளும் சரி சம்மர் ஹாலிடேஸ்ன்னு நம்ம விட்டுடுறோம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்தோம்னா, ஓகே எத்தனை மணிக்கு நீ எந்திரிக்கணும்னு நினைக்கிற, 9:30, ஓகே 9:30 எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், இந்த டைப்பிங் முடிக்கணும், இந்த இதை முடிக்கணும், இதை கற்றுக்கணும், இந்த வீடியோவை பார்க்கணும்னு ஒரு ஷெட்யூலை போட்டு கொடுத்தோம்னா அந்த லீவு டைம்லேயும் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் நான் முடிச்சிடணும், அதெல்லாம் முடிச்சா தான் எங்கள் வீட்டில், அதெல்லாம் முடிச்சா தான் டிவி ரிமோட் கிடைக்கும், அதான் ரிவார்டு, அதெல்லாம் முடிச்சா தான் ஒன்று கிடைக்கும், அந்த மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஒரு டைம்ல ஒரு ரிவார்டு வச்சிருப்போம், இந்த ஃபாஸ்ட் முடிச்சுட்டீங்கன்னா ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ஒரு ஆர்டர்லியா அவங்க நாளை பிளான் பண்றதுக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். உங்களுக்கும் போட்டுக்கலாம், நீங்க ஒரு நாளில் நம்ம என்னென்னலாம் சந்திக்க போறோம், எந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை போடும்போது ஒரு சுய தன் ஒழுக்கத்தின் ஒரு முக்கியமான பாகம். இன்னொன்று தன் ஒழுக்கத்தின் செல்ஃப் டிசிப்ளின் இன்னொரு ஒரு பாகம், முக்கியமான ஒரு பாகம் வந்து வரம்பற்ற பொழுதுபோக்கை தவிர்த்துக்கணும். அன்லிமிட்டட் என்டர்டெயின்மெண்ட், நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் வரும் இல்லைங்களா, தொடர்ந்து பொழுதுபோக்கு ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு அடுத்து மணிக்கணக்கில் பொழுதுபோக்கு. ஆயிரக்கணக்கான மக்களுடைய நம்ம நாட்டில் வாழ்க்கைங்களாம் வீணாக போகிறது, எதையுமே சாதிக்காமல் மக்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு தேவை தான் நமக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு தேவை தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் உக்காந்து ஃப்ரீயாக உக்காந்து சரி என்னை என்டர்டெயின் பண்ணுன்னு மணிக்கணக்கில் நம்ம உட்கார்றது இருக்க, அது நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வராது பாருங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கும். பாருங்களேன் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அது, பொழுதுபோக்கு, நம்முடைய ரெஸ்பான்சிபிள், இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் ஒரு டைமை போட்டிருந்தோம்னா இதெல்லாம் முடிக்கணுமே அப்படின்ற ஒரு பொறுப்பு இருந்தா இந்த மாதிரி வீணா நம்ம நேரத்தை செலவிட நம்ம விடமாட்டோம். பொழுதுபோக்கை வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சிருக்கணும், வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம், அது ஒன்றும் அதுக்கு ஒரு அடிமைப்பட்டு போகக்கூடாது. ரொம்ப முக்கியம். அநேக பேர் தங்களுடைய நேரங்கள் காலங்கள் அன்ப்ரொடக்டிவ், பிரயோஜனம் இல்லாத பொழுதுபோக்குக்கு எவ்வளோ நேரம் அதில் போது தெரியுமா, அதை நினச்சிக்கிறாங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கலாம், பிரயோஜனமானது செஞ்சுருக்கலாம், முன்னேறி இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. பேதுரு, ஒன்று பேதுருவில் சொல்கிறாரு, நம்ம முன்னோர்கள்கிட்டேருந்து பாரம்பரியமாக பெற்ற வீணான நடக்கை வாழ்க்கை. நம்ம முன்னோர்னா இப்படி தான் பொழுதுபோக்கு, அது இதுலேயே காலத்தை கழிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்து வாழக்கூடாதுன்றது தான் ஆண்டவர் நம்மளை மீட்டு இருக்கிறார். அந்த இதில் இந்த தப்பிச்சுக்க நம்ம பார்க்கணும். பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் ரொம்ப குறைவான பங்கு வகிக்குது பாருங்களேன், அது அவ்வளோ பிரயோஜனமே படாது. ஆகவே அதிலிருந்து தவிர்த்துக்க பார்க்கணும். நமக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது பிரயோஜனமான காரியங்களை பார்க்க பண்ண கற்றுக்கணும் பாருங்களேன், ப்ரொடக்டிவ் காரியங்களை, உட்காந்து சும்மா என்டர்டெயின் ஆகிறதை விட்டுட்டு ப்ரொடக்டிவ் காரியங்களை, நம்மளை முன்னேற்றுகிற காரியங்களில், ஒரு ஒருவேளை ஒரு டெவலப்மெண்டல் வீடியோ யூடியூப் வீடியோவை பார்க்கலாம், ஹெல்த்தை பற்றி இல்லை எக்ஸசைஸை பற்றி இல்லை டயட்டிங் இல்லை குக்கிங், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ நம்முடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கோ நம்முடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை டைப்பிங் கற்றுக்கலாம், கம்ப்யூட்டரை கற்றுக்கலாம், இல்லை புதுசாக எவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்படுது, ஏதாவது ஒன்று புதுசாக அப்கிரேட் பண்ண கற்றுக்கணும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சில பேரை பார்த்தோன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அது எப்படி இருக்க முடியும்னு தெரியல, தங்களை அப்கிரேடே பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது பாருங்களேன், ஒரு சும்மா நம்ம வீட்டில் தத்தி மாதிரி இருக்கக்கூடாது, வளர்ந்துக்கணும். நம்ம வயசாகும் போது அறிவுல வளரணும், திறமைகளை வளரணும், நம்மளை தொடர்ந்து அப்கிரேட் பண்ண பார்க்கணும் இல்லைங்களா. அது ஒழுக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏதாவது புதுசாக கற்றுக்கணும். வளர்ற உலகத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, இன்னொன்று ஒழுக்கத்தில் வந்து அனுதினமும் படிக்கிறத நம்ம வாழ்க்கைன்னு ஒரு பாகமாக பார்த்துக்கணும். ரீடிங் நம்மளை நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி வாழ்க்கையில் வேறு எதுவுமே டெவலப் பண்ணாதுங்க. எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனா டெய்லி படிக்கிற பழக்கம் இருந்ததுனால தான் பெரிய சாதனையாளர்களா நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவங்கவுங்களாம் படிப்பவே இல்லை, எம்ஜி அவங்களாம் படிக்கவே இல்லை, ஆனா அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் டெய்லி இருந்ததுனால தான் பெரிய சிந்தனையாளர்களா நம்ம ஷார்ப் திங்கிங் ஷார்ப்பா நம்ம மூளையை வச்சிருக்கிறதுக்கெல்லாம் படிப்பு எக்ஸசைஸ் நம்ம உடம்புக்கு என்ன செய்யமோ படிப்பு அது செய்யும். இதெல்லாம் ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. இன்னொரு பங்கு முக்கியமான பங்கு, எங்க போனாலும் டைமுக்கு போக கத்துக்கணும். பாருங்களேன் நம்ம இந்தியானாவே நம்ம இந்தியன்ஸ்னாவே நம்மளை கேலியா பேசுறது இதுக்கு தான். டைம் சென்ஸே உங்களுக்கு இருக்காது, அதனால தான் நீங்க இப்படியே இருக்கிறீங்க. டைம் ஒரு டைம் இந்த டைம் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த டைமுக்கு நம்ம போகவும் டைமை நம்ம கீப் அப் பண்ணவும் நம்ம படிக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையை எவ்வளோ ஒழுங்கா நடத்துறோம் எவ்வளோ ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருக்கிறோன்றத அநேக காரியங்கள் காட்டுறது வந்து நம்ம டைமை எப்படி கீப் அப் பண்ணுறோம் தான். டைம் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. ஒரு வார்த்தையை நம்ம ஏதாவது செய்கிறோன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆனாலும் அந்த முடியலன்னா முடியலன்னும், ஆனால் செய்கிறோன்னு சொல்லிட்டோம்னா அதை செஞ்சு முடிக்கணும். சுய கட்டுப்பாடு, ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அதை முடிக்கணும். அநேக பேருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது தான், அது செய்கிறோம் இதை செய்கிறோம்னு ஆரம்பிக்கிறது ஆனால் முடிக்கிறது இல்லை. பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகம் பொறுத்த அளவுக்கு தன் ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் உலக லெவல்லையே நமக்கும் சரி நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளை வளர்ப்பதுக்கு இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள் மனுஷீக சைடில் பார்க்கும்போது. ஆனால் யோசிச்சு பார்த்தோன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ப்ரொடக்டிவாக ரொம்ப பயனுள்ளதாக பெரிய காரியங்களை சாதிக்கிற மக்கள் கிறிஸ்தவ மக்களாகத்தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஏன் நம்ம வாழ்க்கையில் சின்ன வாழ்க்கையில் பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்கிற மக்களாக கிறிஸ்தவ மக்கள் தான் இருக்கணும். ஏன் எவ்வளோ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உள்ளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லைங்களா, இன்ட்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் பழையப்பாவில் இல்லாத வகையில் பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாக குடிகொள்ளும்படிக்கு அவருடைய வரங்களோடு அவருடைய ஆறுதலோடு அவருடைய ஞானத்தோடு நமக்குள்ள குடி வந்திருக்கிறாரு. தானியலுக்குள்ள ஆவி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நேபுகாத்நேசர்லாம் தெய்வ ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னு பழையற்பாவில் அதை விட அதிகமான அளவில் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள குடி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், முழுமையான வேத வசனம் இருக்கு, சபை இருக்கு, கிருபையின் சாதனங்கள் இதெல்லாம் வச்சு இப்படி ஒரு மீட்பை நாம் பெற்றவர்கள் நம்ம வாழ்க்கை மிகவும் கனி தர்றதா பிரயோஜனமாக இருக்கணும். ஏன் இல்ல, சில பயோகிராபிஸ படிக்கிறோம், சில பேருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க ஆயுசே 30 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா, சரிய பெரிய பரிசுத்தவான்கள் 30-35 வருஷம், ஆனால் எத்தனையோ 100 ஆயுசு எடுத்தாலும் அவங்க செஞ்ச காரியங்களை சாதிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன காரணம், என்ன காரணம், 2 வருஷம் கிறிஸ்தவனாக வாழ்ந்தாலும் இவ்வளோ சாதிச்சாரு அவரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சோககரமாக அநேக கிறிஸ்தவர்கள் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியோ நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வாழ்க்கையும் பிரயோஜனமாகவே இருக்கிறது இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் நம்ம டைமை நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணுறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கொஞ்சம் தான் சாதிக்க முடியுது. கடைசி நேரத்தில் ஒரு பாட்டில் நம்ம பாடுறோம் இல்லைங்களா, கரை ஏறி வரும்போது ரட்சகா காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆயுசு கொடுத்தீர், ஆனால் என்ன சாதித்தேன் உங்களுடைய ராஜ்யத்துக்காக ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோடு ஆண்டவா, வாழ்க்கை எவ்வளோ காலம் வீணா போச்சேன்னு தான் நம்ம வருத்தப்படுற ஒரு இது இருக்கே, ரொம்ப சேட். ஏன் சில பேர் சில கிறிஸ்தவர்கள் மிகுந்த காரியத்தை சாதிக்கிறாங்க, ஏன் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க? மெயின் காரணம் இவங்களுக்கும் இதே தான் பிரச்சனை, ஆவிக்குரிய டிசிப்ளின் இல்லை, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லை. இது ஒரு தான் காரணம் இல்லைங்களா. சில பேர் ஏன் சாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆவிக்குரிய டிசிப்ளின் இருந்துச்சு, சில பேருக்கு ஆவிக்குரிய டிசிப்ளின் இல்லை. கேள்வி என்ன, ஏன் சில பேருக்கு அது இருக்கு சில பேருக்கு அது இல்லை? இப்படி பெருசா சாதிச்சவங்க இப்படி பெருசா ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சாதிச்சு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்கள தள்ளுன உந்துதலான ஒரு காரியம் என்ன, என்ன அவங்களை தள்ளுச்சு? எந்த வேத சத்தியம் ஆழமா நாம் புரிந்து கொள்ளும் போது மிகுந்த பயனுள்ள கனிதரும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது என்னை ஊக்கப்படுத்தும், என்ன என் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் கொண்டு வரும், என்னுடைய வாழ்க்கைய ரொம்ப வேஸ்டா வாழாதபடிக்கு என்ன என்ன தவிர்த்து கொள்ளும், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு கம்யூனியன் வாரமா இருக்கிறதுனால நம்முடைய சீரீஸ்ல ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார் எப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம படிக்க போற அடுத்த டாபிக், கிறிஸ்து ஒரு விசுவாசியுடைய எஜமான். எஜமான், ஹி இஸ் மை மாஸ்டர், என்னுடைய ஒன்லி மாஸ்டர், இல்லைங்களா? இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில படிக்கும் போது, கிறிஸ்து தான் என்னுடைய மாஸ்டர்னு படிக்கும் போது, எந்த அளவுக்கு இதை கிரகிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், நம்புகிறோம், இந்த வெளிச்சத்துல வாழுகிறோமோ அந்த அளவுக்கு ஒழுக்கமாக சுய கட்டுப்பாடோடு வாழ்றது மாத்திரம் இல்ல, எத்தனையோ வருஷங்கள் மேற்கொள்ள முடியாத பாவங்களையோ பழைய பழக்கங்களையோ கெட்ட பழக்கங்களையோ மேற்கொள்வதற்கு உந்துதலா இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் இது. கிறிஸ்து இஸ் மை மாஸ்டர், கிறிஸ்து என்னுடைய எஜமான். ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்னுடைய வாழ்க்கையே வீணடிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கும், ஒரு ஒழுக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை மிகுந்த கணிதர விதத்துல வாழுகிற ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், ஒருத்தன் இதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டான், ஒருத்தன் இதை பத்தி சரியான அறிவு இல்லதான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, நம்முடைய நடத்தை, நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா அது டைரக்டா எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு அந்த சத்தியத்துக்கு நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம், அந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் நம்புறேன், அதுக்கு என்ன கமிட் பண்ணி இருக்கிறேன், அதை பொறுத்து தான் என்னுடைய நடத்தை இருக்கும். நம்புறேன்னு எவ்வளவு விஷயத்த சொல்லலாம், ஆனா அதுக்கு கமிட்மெண்ட் இருக்கா, அதை பொறுத்து தான் நம்ம நடக்க இருக்கும். இந்த சத்தியம், கிறிஸ்து என்னுடைய எஜமான் என்ற சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம கமிட் பண்றோமோ, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில தன் ஒழுக்கமோ, பிரயோஜனமான வாழ்க்கையும் காலத்தையும் கடத்துகிற விதத்துல நமக்கு ஊக்கமோ இருக்கும். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 1:14 எங்கெங்க போட்டிருக்கு கிறிஸ்து நம்முடைய எஜமான் அப்படின்னு? கொலோசியர் 4:14 எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து. நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து, வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையானதுமாய் செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கிற எஜமான் வேலைக்காரங்களை பார்த்துக்கங்க. இந்த வார்த்தை எஜமான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல நம்ம யூஸ் பண்ற எஜமான், நம்முடைய பாஸ், நம்முடைய மேனேஜர் யூஸ் பண்ணல. இது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பாண்ட் சர்வன்ட்ஸ் வருது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் சர்வன்ட்ஸ், அதாவது எஜமான்களே, உங்களுக்கு கீழே இருக்கிற அடிமைகள், கட்டப்பட்ட அடிமைகள், அவர்களுக்கு நீங்க நடத்தணும். பல ஏற்பாடுல எஜமான்னு சொல்லும் போது, பழைய ஏற்பாடுல மனிதர்களை வந்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலங்களில் மனிதர்களை அடிமைகளாக விற்பாங்க. விற்கும் போது போய் மார்க்கெட்டில் பணம் இருக்கும்போது அந்த அடிமைகளை விலை கொடுத்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு தேவையான விலையை கொடுத்தோன்னா அவங்கள நம்ம வாங்கிக்கலாம். வாங்கின பிறகு அந்த அடிமை வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் அவனுடைய எஜமான், அவன் என்னுடைய அடிமை, பாண்ட் சர்வன்ட். அந்த விதத்துல தான் இந்த வார்த்தை எஜமான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னுடைய எஜமான்னா என்ன? நான் அவருடைய சொத்து, நான் என்னுடைய சொந்தம் இல்ல. என்ன அவர் வாங்கிட்டார், அவருடைய சொத்து, அவருடைய அடிமை. அதே விதத்துல தான் கிறிஸ்து வந்து நம்முடைய எஜமான், நம்மளை அவர் வாங்கி இருக்கிறார், நம்ம அவருடைய சொத்து. எந்த அளவுக்கு இதை நீங்க நம்புறீங்க, எந்த அளவுக்கு இதை நீங்க கிரகிக்கிறீங்க, இந்த வெளிச்சத்துல வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஒழுக்கமும் பிரயோஜனமாகவும் இருக்கும். அதுதான் பார்க்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, இந்த உலகத்துல பரிசுத்தாவியானவர் யார வல்லமையாக தன்னுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு எல்லா மனிதர்களையும் அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு அடிப்படையா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பாருங்களேன், புதிய ஏற்பாடுல வல்லமையா பயன்படுத்தின ஒரு மனுஷன் நம்ம யோசிச்சோம்னா பவுல சொல்லலாம், இல்லைங்களா? புதிய ஏற்பாடு முக்காவாசி எழுதினவர் அவர். அவர் தனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு பேர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய அடிமை, பாண்ட் சர்வன்ட், டூலாஸ். ரோமர், ஒன்னு கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், ரெண்டு திமோத்தி, தீத்து, அந்த நிருபங்கள்லாம் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவுடைய அடிமையான பவுல் எழுதுகிறதாவது. ஏன் அப்படித்தான் அவரை பார்த்தாரு, இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய எஜமானனாக பார்த்தார், அவருடைய பாண்ட் சர்வன்ட். ஆரம்பத்திலேயே அதை சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த சபை பல பிரச்சனைகள் இருக்கும் போது அதுக்கு எழுதுறாரு. உங்களுக்கு இருக்கிற அநேக பிரச்சனை இதை நீங்க புரிஞ்சு கொள்ளாததுனால தான். இயேசு கிறிஸ்து உடைய நான் அடிமை. பவுல் மாத்திரம் இல்லைங்க, பேதுரு, ஒன்னு பேதுரு ஒன்னு ஒன்னுல, யோவான் ரெவலேஷன் ஒன்னு ஒன்னுல, ஏன் இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரர்கள் யாக்கோபு யூதா, அவங்களே தங்களை என்ன கூப்பிட்டுக்குவாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அடிமைகள். அவருடைய என்னுடைய எஜமான், நாங்க அவருடைய அடிமை. புதிய ஏற்பாடுல 40 தடவை அந்த வார்த்தை விசுவாசிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடுல 250 தடவை அந்த வார்த்தை விசுவாசிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்பனா அது எவ்வளவு முக்கியம். கடவுள் இதை பற்றி நம்ம அறியணும்னு விரும்புவார் இல்லையா? அவருடைய சித்தமா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையே என்ன அப்படின்னா, கிறிஸ்து என்னுடைய எஜமான், நான் அவருடைய அடிமை என்ற புரிதல்ல வாழ்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த விதத்துல பார்த்தோம்னா உங்க வாழ்க்கை ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும்னா, மீதி எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும்னா, அது முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த அறிவுல தான். நான் என்னுடையவன் அல்ல, நான் கிறிஸ்துக்கு சொந்தம். அவர் இஸ் மை மாஸ்டர், அவரே மாஸ்டர். புதிய ஏற்பாடுல சீஷர்கள் அடிக்கடி இயேசுவை அப்படித்தான் கூப்பிடுவாங்க இல்லைங்களா, மை மாஸ்டர். மார்த்தா மரியா கூட மாஸ்டர், அ மாஸ்டர் ஹஸ் கம் மாஸ்டர் அப்படின்னு. இன்னைக்கு கம்யூனியன் மெடிடேஷன்ல ஆவியானுடைய உதவியோடு இதை புரிஞ்சுக்க பார்ப்போம். முழு பழைய புதிய ஏற்பாடுலையும் மிகவும் ஒழுக்கம் இல்லாத சபை அப்படின்னா எந்த சபையை சொல்லலாம்? நம்ம சபை யாராவது சொல்லிக்க போறீங்க, கொரிந்தியர் சபை இல்லைங்களா? கொரிந்தியன் சர்ச் தான், அங்க இல்லாத பிரச்சனைகளே இல்லை, எதுலையுமே ஒழுங்கில்ல. நம்ம பார்க்கிறோம், அடிச்சுக்கிறாங்க உதச்சுக்கிறாங்க, வேசித்தன சபையிலேயே இருக்கு. ஆனா அந்த ஊரு கூட ரொம்ப மோசம் பாத்தீங்கன்னா, அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரத்துல வந்தாங்கன்னா, அந்த ஊர்ல பெரிய மலை எஃப்ரடைட்டுன்னு ஒரு தேவதை, அந்த தேவதை ஆலயத்துல ஆயிரக்கணக்கான தேவதாசிங்க இருப்பாங்க. அந்த தேவதாசிகளோட உறவு நீங்க வைத்துக் கொள்ளும் போது அது தெய்வீகமான உறவு, அது புனிதமான உறவு, அப்படி புனிதமான வேசித்தனம். அப்படிப்பட்ட ஊர்ல எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஊர்ல அது சபையும் பாதிச்சிருக்கு, அப்படி வாழ்ற மக்களுக்கும் பாதிச்சிருக்கு. அவங்க என்ன எண்ணத்துல வாழ்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு எல்லாரும் சொல்லிக்குவாங்க, சாப்பாடு வயிறுக்காக, வயிறு சாப்பாடுக்காக. அதே இதுல ஆண்டவர் உடம்ப எதுக்கு பண்ணியிருக்கிறாரு? செக்ஷுவல் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக, அதுக்காகத்தான் உடம்பு. அதுக்காக அதை அனுபவிப்போன்ற வாதத்துல வாழ்ற மக்களுக்கு, இப்படி சமுதாயத்துல வாழ்ற மக்களுக்கு எப்படி இந்த சோதனையிலிருந்து அவங்க தப்ப முடியும்? எப்படி இப்படிப்பட்ட கலாச்சாரத்துல ஒழுக்கமாக பரிசுத்தமாக அவங்க வாழ முடியும்? பரிசுத்தாவியானவர் இந்த சத்தியத்தை பவுல் மூலமா அவர்களுக்கு கற்பித்து தான், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சோதனையிலிருந்து வாழ்ந்து நீங்க பரிசுத்தமா வாழ முடியும் அப்படின்றாரு. அந்த ஒரு ஒன்னு குறைந்தர் 6:12 வசனத்தை நீங்க திருப்பி வச்சுக்கலாம். எப்போ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்து தனக்காக எவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, எவ்வளோ பெரிய விலையை கொடுத்து தன்னை வாங்கி இருக்கிறாருன்ற பார்வையை புரிந்து, தான் கிறிஸ்துவுக்கு இன்னுமே அடிமை அப்படின்னு பரிசுத்தாவியானவர் அந்த சத்தியத்தை அவன் வாழ்க்கையில பயன்படுத்த வல்லமையா உதவும் போது, இந்த உலகத்துல எந்த விதமான சோதனையும் அவன் மேற்கொண்டு ஒழுக்கமான கணிதரும் வாழ்க்கையை வாழ முடியும். அதைத்தான் அந்த பகுதியில் நமக்கு சொல்றாரு. 1 Corinthians 18 பார்த்தீங்கன்னா, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலேயும் உங்கள் ஆவியினாலேயும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இந்த அந்த பத்தொன்பது இருபது வசனத்தை மூணு தலைப்புல புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய புதிய புரட்சிகரமான அடையாளம், அந்த அடையாளத்துக்கு காரணம் என்ன, அந்த அடையாளத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கம்பீரமான கடமை, இந்த மூணு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். மூணு தலைப்புல நம்முடைய புரட்சிகரமான அடையாளம் என்ன சொல்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எங்க யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி? இது புரட்சிகரமான அடையாளம். ஏன்னா உலகெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன, நீ உன் இஷ்டம்படி வாழு, உன் வாழ்க்கையை நீ தான் முடிவு செய்யணும், உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு இல்லைங்களா. அப்படித்தான் நமக்கு எல்லாம் மீடியால, சினிமால, கல்ச்சர்ல, என் சர்ச்சஸ்ல இருந்து கூட சுய மையம் கொண்ட கொள்கை தான் நமக்கு வருது. நம்ம சின்ன உலகத்துக்கு நம்ம தான் ராஜா. நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்க்கணுமோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், எவ்வளோ சாப்பிடணுமோ, என்னத்தை சாப்பிடணுமோ, எத்தனை வாட்டி சாப்பிடணுமோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், எவ்வளோ சாப்பிடணுமோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு என்ன இஷ்டம் வருதோ நம்ம வாங்கிக்கலாம் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கை நான் தான் ராஜா, என் வாழ்க்கை சுய திருப்தி தான் என்னுடைய நோக்கம், எனக்கு திருப்தியான எந்த காரியத்தையும் நான் செய்வேன். அப்படிதான் உலகம் கற்றுக் கொடுத்துருக்குது நமக்கு இல்லைங்களா. சுய திருப்தி, சுய இன்பம், என் சொந்த கனவை நாடுகிறது தான், அதுக்கு நேர் வித சுய உரிமை, உரிமைக்காக போராடுவோம் இல்லைங்களா. சுதந்திரம், சுதந்திரம் இந்தியாவில் 10 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு சுதந்திரம் இல்லையா, இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு சுதந்திரம் இல்லையா, அப்படியெல்லாம் உலகம் நமக்கு சொல்றத பார்க்கும். அதுக்கு நேர் விரோதமாக புரட்சிகரமாக வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களுடையவர்கள் அல்ல. யுவர் நாட் யுவர் ஓன். எப்போங்க கேள்விப்பட்டிருக்கோம், எப்போங்க எவ்வளோ அளவுக்குங்க உணர்ந்திருக்கிறோம் இத, விசுவாசி தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. என்னுடைய ஆத்மா சரீரம் கொண்ட நான், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய ஆசா பாசங்கள், என்னுடைய உந்துதல் சுயமா செயல்படக்கூடாது. நான் என்னுடையவன் அல்ல, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. நான் சுயமா என் உடம்பின் ஆசைகளும், என் உடம்பின் விருப்பங்களும், மனதின் இஷ்டங்களும், திறமைகளையும் என் இஷ்டத்துக்கு பயன்படுத்துற மாதிரி நான் இல்லை. ஏன், நான் என்னுடையவன் அல்ல. எந்த நோக்கத்துக்காக வாழணுமோ அதை நானே முடிவு பண்ணிக்க முடியாது. அதிசயமான சத்தியம் அதுல உள்ளடக்கியது என்ன, நான் என்னுடையவன் அல்லன்னா என்ன அர்த்தம், நான் இன்னொருத்தருடையவர். யாரு, கிறிஸ்துவுடையவன். கிறிஸ்து தான் என்னுடைய எஜமான், கிறிஸ்து தான் என்னுடைய எஜமானன் இல்லைங்களா. நான் அவருடைய அடிமை. எதுக்கு எப்படி இதாச்சு, எனக்கு தெரியாம என்னை விட்டுட்டாங்களா, என்னாச்சு எனக்கு தெரியாம என்ன ஆயிடுச்சு. நீங்கள் முதலாவது உணர வேண்டியது உங்களுடைய அடையாளம், உங்களை என்ன பார்க்கணும், நாளைக்கு கண்ணாடியில் எந்திரிச்சு உங்களை பார்க்கும்போது விற்கப்பட்டவன், சோல்ட் அப்படின்னு கழுத்துல ஒரு மார்க்கை பார்க்கணும். யுவர் சோல்ட், நீ உன்னுடையவன் அல்ல. இன்னைக்கு இந்த வாழ்ற வாழ்க்கை உன் இஷ்டத்துக்கு நீ வாழ முடியாது, நீ உன்னுடையவன் அல்ல. ஏன், அடுத்த காரணம், அது காரணம் பாருங்களா, இந்த புதிய அடையாளத்துக்கு என்ன காரணம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயோனா என்ன, விலை, பிரைஸ், ஒரு விலை கொடுக்கப்பட்டது உனக்காக. அந்த விலை கொடுத்த உன்னை வாங்கி இருக்கிறார் ஒருத்தர். என்னங்க விலை, என்ன விலை, பேதுரு நமக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும்படிக்கு 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, நீ ஸ்லேவ் மார்க்கெட்ல பாவத்தினால, ஆதாமின் பிள்ளையாக பிறந்ததுனால நீ விற்கப்பட்டு ஸ்லேவ் மார்க்கெட்ல சாத்தானால பாவத்துக்கு அடிமைப்பட்டு நியாயப்பிரமாணத்திற்கு கடன் கட்ட முடியாம அந்த நியாயப்பிரமாணத்தை ஒடிச்சு விற்க மார்க்கெட்ல இருந்த பாவ சாத்தானுக்கு அடிமைப்பட்டு, ஆனா அங்க உன்னுடைய எஜமான் ஆகிய கிறிஸ்து வந்து ஒரு கிரயத்தை கட்டினார். என்ன கிரயத்தை கட்டினாரு, எந்த நாவுனால அவர் கட்டின கிரயத்தை நாம் விளக்க முடியும். இன்னைக்கு கம்யூனியனுக்கு வந்திருக்கிறோம், அந்த அவர் கொடுத்த விலை, அவர் கொடுத்த எல்லையற்ற விலையை பத்தி தான் நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். என்னங்க கிரயத்தை கட்டினாரு, எல்லா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியின் கோரிக்கைகளையும் முற்றுமுடிய நிறைவேற்ற ஒரு கிரயத்தை கட்டினார். நம்மளை மீட்பதற்காக தேவனுடைய நீதி எந்த விதத்திலையும் குலைக்கப்படாம நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகள்லாம் முற்றுமுழிய திருப்தியாக ஒரு கிரயத்தை கட்டினார். அந்த கிரயத்துக்கு வேலை போக பேதுரு என்ன ஒரு ஒப்பீடு, இந்த உலகத்துல என்ன பெருசு, வெள்ளி பொண்ணு, இந்த காலத்துல ஏதோ பிட்காயின்ஸ் அதெல்லாம் சொல்லலாம், பெரிய பிட்காயின்ஸ் அது இதெல்லாம் சொல்லலாம், எவ்வளோ பெரிய விலை இருந்தாலும் சரி, எவ்வளோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளி தங்கம் பொண்ணு எடுத்தாலும் சரி, இதுக்கு விலை போட்டு பாரு, அவர் கொடுத்த கிரயத்தை யோசிச்சு பாரு, அது வர்த்து என்ன விலை கொடுப்பீங்க, எல்லையற்ற வர்த்து நித்திய தேவகுமார் என்றென்றும் புகழப்பட்டு கொண்டிருந்த கிறித்துவத்தில் இரண்டாவது நபராக தேவகுமாரன், தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுக்கு எல்லா விதத்திலையும் ஒன்றானவர், எல்லா தன்மையிலையும் பிதாவின் பிரகாசமானவர், அவர் உலகத்தையெல்லாம் உண்டாக்கி தன்னுடைய வார்த்தையில கட்டுப்படுத்தின அந்த தேவகுமாரன் காலம் நிறைவேறின போது தன்னுடைய உன்னத மகிமையிலிருந்து மனுஷ சாயலானார். அவர் எவ்வளவு ஐட்ல இருந்தாரு தெரியுமா, அவர் இறங்கி வந்த ஆழம் எந்த அளவுக்கு தெரியுமா, உன்னால அளவிட முடியுமா, அந்த விலை உனக்காக கொடுக்கப்பட்டது. எவ்வளவு உச்ச கட்டத்துல இருந்து இறங்கி வந்தார், அவர் முழுமையாக தேவனாகவும் இருந்தார், அது தெய்வமாக நின்று போகல, தெய்வீகமும் இருந்துச்சு, அந்த தெய்வீகத்தோடு ஒரு பரிசுத்த ஆத்மாவையும் சரீரவையும் தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு விலை, எவ்வளவு பெரிய விலை உனக்காக கொடுக்கப்பட்டது. யோசிச்சுப்பார், எல்லா பலவீனங்களோடு மனுஷ பலவீனங்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு பாவம் இல்லாத நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவர், தன்னைத்தானே நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுத்தி கொண்டு இந்த கேடான உலகத்துக்குள்ள வாழ்வதற்கு இறங்கி வந்தாரே, அதோட உச்சக்கட்டம் எவ்வளோ, தேவனுக்கு ஒப்பா இருக்கிறதுனா எவ்வளோ அப்படின்னா என்னன்னு தெரியுமா, அப்போ அவர் இறங்கி வந்தார்னா எவ்வளோ எல்லாம் இறங்கி, எவ்வளோ பெரிய விலை, எவ்வளோ பெரிய விலை அவர் இறங்கி வந்தாரே, வந்து 33 வருஷம் உனக்காக பரிபூர்ண நீதியை தன்னுடைய ஆக்டிவ் ஒபீடியன்ஸில் சம்பாதிச்சார். அவர் கொடுத்த விலையை நம்ம சிந்திச்சு வருகிறோம், தன்னையே சொல்லி முடியாத பாடுகளுக்கும் அகோரத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பாடுகளை நம்ம 3 விதமாக சிந்திக்கிறோம், 3G நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கெத்செமனே, கபத்தா, கொல்கொத்தா, இல்லைங்களா, அவருடைய பாடுகள் அங்கத்தான் நாம் பார்க்கிறோம். கெத்செமனே யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சுத்தமான நீதியான உக்கிர கோபாக்கின கலப்படம் இல்லாத கோபாக்கினையின் தண்டனை ஒரு பாத்திரத்துல போட்டு, பாவத்து குறித்த கோபாக்கினைய பாத்திரத்துல போட்டு அவர் குடிக்கணும், இன்னும் நாளைக்கு தான் குடிக்க போறாரு, இன்னைக்கு ராத்திரி கெத்செமனே தோட்டத்துல அதை வெறும் ஒரு கிளிம்ஸா பார்த்தார், சும்மா பார்த்தார், பார்த்த உடனே விகாரமான அகோரமான வேதனையின் வலிப்பு வந்த மாதிரி அவர் உடம்பு தாங்க முடியாம அதிர்ந்து போய் நரம்பு நாடி வெடிச்சு போய் வேர்வையோடு கலந்து ரத்தம் கொட்டுதே உடம்புல, ரத்த வேர்வு வந்துருச்சே, உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா, என்னதான் சம்மர் வந்தாலும் நமக்கு வேர்வு, ரத்த வேர்வு வரணும்னா அவருக்குள்ள என்ன வியாகுலம், எவ்வளோ பிபி, அதுக்கு யாராவது விலை கொடுக்க முடியுமா, தேவ குமாரன் எவ்வளோ விலை கொடுத்தார் பார், கெத்செமனேல உனக்காக இந்த விலையை கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறாருப்பா, ரத்த வேர்வு சிந்தினாரு, என்ன வியாகுலம், என்ன வேதனை, யோசிச்சு பாருங்க, அந்த வேதனையில அவர் சொன்னது என்ன ஒரு ஆச்சரியம், பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, என்ன ஒரு ஆச்சரியம், நித்தியத்திலேயே தீர்மானம் பண்ணி உடன்படிக்கை எடுத்து இதுக்காகத்தான் வந்தாரு, நாம போகணும்னு வந்து சீஷர்கிட்ட நான் எருசலேம் போக வேண்டும், பாடுபட வேண்டும், போகாதீங்கன்னு பேதுருவை நிறுத்தின அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருவை திட்டி மிகுந்த உறுதியோடு வைராக்கியத்தோடு எருசலேம பார்த்து வந்தவர் கடைசி நேரத்தில் என்ன சொல்றாரு, எந்த அளவுக்கு அவர் அதிர்ந்து போய் நிறைந்து போய் இருக்கணும்னா, ஐயோ கூடுமானாலும் இப்ப என்ன விட்டுருங்கன்னு கடைசி நேரத்தில் அப்படின்றாரு, எப்படி இருந்திருக்கும் அவரு, யோசிச்சு பாருங்களேன், அவர் அப்படி சொல்லணும்னா அந்த 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 உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ், அந்த நடுக்கம் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும், இன்னும் அது வரல, இன்னும் சிலுவைக்கே போகல, அது அதனோட முன்றுசி பார்க்கும் போதே அவருக்கு என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறார், அவர் வியாகுலத்தை யார் யோசிக்க முடியும், நான் கொல்ல வேண்டிய ஒரு ஞாஸ்தானம் இருக்கிறது, அது அடையும்படி எவ்வளவோ வேதனைப்படி எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன். என் ஆத்துமா இப்பொழுது கலங்குகிறது, பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, நான் என்ன சொல்வேன், இதற்காகவே நான் வந்தேன். என்ன வேதனைப்பட்டார் யோசிச்சு பாருங்க. அதனோட முன்றுசியே இந்த பாட அவரை பட வச்சுச்சு. பின்வாங்க தோணுச்சே அவருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நமக்கு இதெல்லாம் விலை இல்லையா, இதெல்லாம் மதிப்பு இல்லையா, அதான் கேட்கிறார். அந்த தோட்டத்திலேருந்து நினைச்சா தப்பிச்சிருக்கலாம், 12 லேகியோனை கூப்பிட்டு தப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகு கடவுதுன்னு சொல்லி அந்த தோட்டத்திலேருந்து வெளியே வராரு. தடுமாறுறாங்க அவரை தேடுறதுக்கு, கண்டுபிடிக்க முடியல. யாரை தேடுகிறீர்கள், நசரேயனாகிய இயேசு நான் தான் அப்படின்னு பக்தன் போய் விழுறாங்க. அவங்களாம் இவரை பிடிச்சிட்டு போய் எல்லாம் கொண்டு போறாங்க. அங்கேயே அவருடைய வல்லமையை காட்டுறார். என்னுடைய வல்லமையெல்லாம் அடக்கிக்கிட்டு நான் என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவர்களை போக விடுங்க. அதுதான் கடைசி வார்த்தை. அந்த சீஷருங்க பேதுருங்க அவங்கெல்லாம் கேட்டது, நான் எங்க என்ன கொடுக்குறேன், சுயமா வாலண்டரியா கொடுக்குறேன், ஆனா அவங்க போகட்டும், அவங்க சார்பா என்ன பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி சங்கிலியில கட்டி மிருகம் மாதிரி அவளை இழுத்துட்டு போய் சன்னித்திரியன் சங்கத்துல நிக்க வைக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிக்க முடியல. அநியாயமா இரவு நைட்ல ஏதாவது கோர்ட்டு கூட முடியுமா, கூடினாங்க இரவு நைட்ல கூடி அவருக்கு ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாம கடைசியில தேவ தூஷணம் சொன்னான் அப்படின்னு இரவோடு இரவாக அவசரமாக மரண தீர்ப்பு கொடுத்து அந்த நூற்றுக்கணக்கான அந்த யூதருங்க அவரை குத்துறது, முகத்துல துப்புறது, வயிற்றுலையும் கால்லையும் உதைக்கிறது, என்னென்ன செஞ்சிட்டாங்க தேவகுமார்னு. என்ன விலை கொடுத்தாரு பாருங்களேன், இதாங்க விலை. முகத்துல துப்புறது, அவன் மூஞ்செல்லாம் வீங்கி போய் உடம்பெல்லாம் வேதனையோடு அங்க அடி வாங்குறாரு. அங்க பாத்துக்கிட்டு சைட்ல அங்க இருந்து ஒருத்தர் கத்துறார், அவர் யாருன்னே எனக்கு தெரியலங்கன்னு அவரை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அந்த மனுஷன் ஓடுறாரு அங்க இருந்து. சனுத்திரிய சங்கம் பழையற்பாடு பாடி தேவ தூஷணம் சொன்னா என்ன செய்யணும், உபாகமும் சொல்லுது, ஒரு தேவ தூஷணம் சொன்னா கல்லெறிஞ்சு கொள்ளணும். அவன் அதானே செஞ்சிருக்கணும், செஞ்சிருந்தா தேவான கல்லெறிஞ்சு கொன்னாங்க. இயேசு ஏன் தெரியுமா கல்லெறிஞ்சு கொள்ளல, அந்த இரவுல கல்லெறிஞ்சு கொண்டிருக்கலாம், அப்புறம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய விருப்பம் இயேசு மேல இருந்த அவரை ஜனங்களுக்கு மேல தன்னுடைய மதிப்பை கெடுக்கணும். எல்லாரும் ஒரு மேசியான்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை எப்படியாவது கெடுக்கணும். அதுக்கு இருந்த ஒரே வழி என்ன தெரியுமா, பழையற்பாடு பிரமாணம் என்ன சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இவரை மரத்துல தூக்கிட்டோம்னா சபிக்கப்பட்டவங்க போய் எப்படி ஒரு மேசியாவா இருக்க முடியும், சபிக்கப்பட்ட ஒரு ஆளை போய் எப்படி தெய்வீக மேசியாவாக யார் நம்புவாங்க. அதான் அவங்களுடைய திட்டம். அதனாலதான் அவர் கல்லெறியாம எப்படியாவது பிலாத்துக்கிட்ட கொண்டு வந்தாங்க. பிலாத்துக்கிட்ட கொண்டு வந்த அவரை கொல்லும் கொல்லும்னு கேட்கல, பிரத்யேகமாக அவர் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பிலாத்துக்கிட்ட கொண்டு வர்றாங்க. பிலாத்து எது முதுகெலும்பு இல்லாம அவருக்கு அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஏரோதுகிட்ட அனுப்புறாரு. ஏரோதுகிட்ட இருந்து திருப்பி வர்றாரு. என்ன ஒரு கண்ணியம் பொருந்திய தேவகுமாரின், எவ்வளவு விலை கொடுத்தாரு பாருங்களேன், என்ன பட்டு பாடுபட்டார். அங்கேயும் இங்கேயும் அலமோதிக்கிட்டு இந்த பிள்ளாத்து மரணத்திலேருந்து இவர் எப்படியாவது காப்பாத்தணும்னு ரோம வாரில் அடித்தாங்க. ரோம வாரில் அடிக்கிறதுனா ஐயோ அந்த கொடுமையை நம்ம என்ன சொல்றது, ஒரு குச்சியில் அடித்தாவே நமக்கு, போலீஸ் குச்சியில் அடித்தாவே நம்மளால தாங்க ஆகுறதில்லை. ரோமர் வாரில் அந்த லெதர் இதில் ஜாட்டியில் கல்லும் எலும்பும் போட்டு உடம்புல அடிச்சு சத சதையா பிச்சுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் போட்டு போட்டு அடிச்சாங்க. ஒருத்தன் தாவி இன்னொருத்த, ஒருத்தன் தாவி இன்னொருத்த, அடி அடியா அடிச்சு. அதான் கபத்தால அவர் கொடுத்த வேலை. கெச்சமனில் கொடுத்ததுல கபத்தா ரோமன் பிலாத்துடைய கோர்ட்ல அப்படியே நிக்கிறாரு. அப்புறம் அடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கே டயர்ட் ஆயிருச்சு. உடம்பெல்லாம் தோலும் சதையும் ஒழும்புது ஒழுவுது, எலும்பெல்லாம் தெரியுது, அப்படியே நிக்கிறார். எப்படி இருக்கும் அவர் கொடுத்த வேலை பாருங்களேன். வெள்ளியினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, தேவ குமாரன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வேலையை யோசிச்சு பாருங்க. இது பத்தாதுன்னு அந்த சோல்ஜர்ஸ் அவரை நிர்வாணமாக்கி அவர் மேல ஒரு மேல ஒரு அங்கிய போட்டு ஒரு கேலி முடிசூட்டு விழா, அவருக்கு ஒரு முள்ளின் கிரீடத்தை போட்டு அமுத்தி தலையில அவர் கையில ஒரு குச்சியை கொடுத்து யூதர்களின் ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சு அவரை புகழ்னோம் இல்லையா, புகழ்றது என்ன தெரியுமா, முகத்துல துப்புறாங்க. முகத்துல துப்புறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளே நம்ம பாவிகள் அசுத்தம் பிடிச்சவங்க நமக்கு துப்புனாவே நம்ம கண்ணியத்துக்கே ஏதோ செஞ்ச மாதிரி ஆகுது. எவ்வளோ புகழப்பட வேண்டிய தேவ குமாரன் துப்பப்பட்டார்னா என்ன ஒரு வேலை தாங்க அவர் கொடுத்த வேலை? முகத்துல அடிச்சு கண்ணை கட்டி எங்களுக்கு தீர்க்க தர்சனம் சொல்லுன்னு என்ன வேலை? இதை எப்படி எடை போட முடியும்? எவ்வளோ வேலை உங்களுக்கு ஆ கொடுத்தாரு. பிலாத்துக்கே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா சாத்தான் அந்த சோல்ஜர்ஸை ஏவி விட்டு செய்யக்கூடாத கொடுமையை செஞ்சிட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடி ஒரு ஷோவா நிற்கு, இதோ இந்த மனுஷனை பாருங்க செத்துட்டார் ஆல்ரெடி, விட்டுருங்க வேற ஒன்றும் இல்லை, இப்போ பாதி செத்துட்டார் மனுஷன், எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க, விட்டுருங்க இவர அப்படின்னு அந்த ஜனங்க அவரை சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும், இதோ சிலுவையில் அறியும். இது பத்தாதுன்னு சொல்லி, இது அவமானம் பத்தாதுன்னு யோசிச்சு பாருங்க. அங்க இருந்த ஒரு திருடம் பரபாஸ், கொலையும் திருடம் எத்தனையோ வீடு அழிச்சிருக்கிறான், அவனை பக்கத்துல கம்பேர் பண்ண வச்சு அவன் இங்க இயேசு இங்க. இந்த ஜனங்க எல்லாருமே உங்க பண்டிகை, விடுதலை பண்டிகையை கொண்டாடுறீங்க, இந்த பண்டிகையில நீங்க யாரை கேட்க போறீங்க? யோசிச்சு பாருங்க, அந்த ஊருக்கு எவ்வளவு அவர் செஞ்சிருக்கிறாரு. ஊர்ல வியாதியே இல்லாம பண்ணிட்டாரு, இவர் சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அவர் அற்புதத்தை பார்த்தவங்க, பிரசங்கத்தை கேட்டவங்க, அதெல்லாம் வானா? எங்களுக்கு யார் வேணும்? பரபாஸ் தான் வேணும். அவருக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. தான் தேவகுமாரனுடைய வேதனைகளை நம்ம பார்க்கிறோம். சரி, பிலாத்து மரண தீர்ப்பை கொடுத்துட்டாரு, அவரை எடுத்து கொல்கொத்தாக்கு கூட்டு போய் மிக பாரமான அந்த கட்டையை அவர் மேலே வச்சு மிருகத்தை அடிச்சு அடிச்சுட்டு போற மாதிரி அவனால தூக்க கூட முடியாம போச்சு. சிலுவைக்கு போய் அங்கே அவரை நிர்வாணமாக்கி மிக சென்சிட்டிவ் இடங்களில் கையிலையும் காயிலையும் பெரிய ஆணியை குத்தி அவரை ஏற்றி சிலுவையில் நிற்க வைக்கிறாங்க. அந்த காட்சி அவனால் யோசிக்க முடியுமா? சிலுவையில் தொங்குறாரு ஜீவாதிபதி, அவருக்கு முன்னாடி அவர் துணியை சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அம்மா பக்கத்தில் நின்று ஓன் அழுவுது. அங்கே அவர் தொங்குறார், பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ரெண்டு நாளையும் நிராகரிக்கப்பட்டு அதை தொங்குறாரு. ரெண்டு திருடருங்க, இவர் தான் சென்டர், ஏன்னா இந்த திருடருங்களுக்கெல்லாம் ஹெட்டு இவர் தான், தலைவன் இவர் தான், திருடருங்க மாதிரி அவர் நடுவில் சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டுருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் முன்னாடி, இவ்வளோ செஞ்சு போகலாம் இல்லை வீட்டுக்கு, பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் தலைவர்களும் வந்து வாயடிச்சு துரத்தினார் எத்தனையோ வாட்டி. அங்கே வந்து மற்றவர்களை ரட்சித்தான், அவனை அவனே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் நாங்கள் நம்புகிறோம். அங்க போற வர்றவங்க எல்லாருமே ரீதி இல்லையா, தலையை துளுக்கி நாக்கெல்லாம் இது, ஆலயத்தை மூணு நாள் இடிச்சு கட்டுறவனே, ஏதான் அவர் அப்படியே அங்க வேதனை படுறத ஒரு கேலியா பண்ணி இன்னைக்கு கீழே காட்டுறாங்க. அவர் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் கிரேட் ஃபன், அவங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் அங்கே நடக்குது. கதையை துளுக்கிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பெரிய காரிருள், மத்தியான நேரம் 12 மணி, ஒரே இருள், சூரியன் அந்தகாரப்பட்டது. யோசிச்சு பாருங்களேன், சூரியன் அந்தகாரப்பட்டது. நம்ம போன வாரம் பார்த்தோம், ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்துக்கு வரும்போது முதல்ல நடக்கிறது சூரியன் அந்தகாரப்படும். அந்த டைம்ல என்ன ஆச்சு? உங்களுக்கும் எனக்கும் வரவேண்டிய ஜட்ஜ்மெண்ட் அவரு மேல வர்றதுக்கு சூரியன் அந்தகாரப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த அந்தகாரமே இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பாவி அவனுடைய பாவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க வரப்போறாருன்னு உடனே மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்க மேல உழுவுங்க, எங்களை நசுக்கிடுங்க, அவர் கோபாக்கினை முன்னாடி யார் நிக்க முடியும்னு கதர்றாங்களே. இயேசு மனுஷிகத்தில் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பாவிக்கா ஒருவரும் என்ன முடியாத, எல்லா பாஷைக்கார் எல்லா கோத்திரங்களும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய தண்டனைய, நித்திய தண்டனைய 3 மணி நேரத்தில் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் இயேசுடைய மனுஷிகத்துக்கு? யோசிச்சு பாருங்களேன், எப்படி எவ்வளோ பயமா இருந்திருக்கும், எவ்வளோ கொடுமையா இருந்திருக்கும் அவருக்கு. டார்க்னஸ், கார் இருள், தேவனுடைய கோபாக்கினே அவர் மேல வருது. எந்த மனுஷ கண்களும் அதை சகிக்க முடியாது, காண முடியாது, கண்ணே வெடிஞ்சு போவோம், மனுஷனே செத்து போவோம். 3 மணி நேரம் இருள், அந்த சூறாவளியான தேவ கோபாக்கினே உங்க மேலையும் என் மேலையும் வரத வேண்டிய நரக நரகாதி நரகங்கள் ஒரு கான்சென்ட்ரேட்டடா கலப்படம் இல்லாம மூணு மணி நேரங்க நித்தியமெல்லாம் அனுபவிச்சாலும் தீர முடியாத நரக நரக தண்டனைங்க மூணு மணி நேரம் அவர் மேல அத்தனை பேருடைய தண்டனை கொட்டப்படுதுன்னா அது யார் பார்க்க முடியும், யார் சகிக்க முடியும்? எப்படித்தான் இருந்திருப்பாரு, எப்படித்தான் அதை வாங்கியிருப்பாரு? சுனாமி மேல சுனாமி மாதிரி கோபம் அவர் மேல பாயுது. சில நேரத்தில் வென்டிலேட்டரில் போட்டவங்க கடைசியில் இழுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா, கண்ணெல்லாம் இது பண்ணிக்கிட்டு. ஒரு கிளிம்ஸு தான், நம்மளாம் பார்க்க முடியல. எப்படித்தான் அதை வாங்கினார், அனுபவிச்சார்? ஒரு செகண்ட், ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாவிய ஒரு செகண்ட் நரகத்தில் அவன் அனுபவிக்கிற தண்டனையை பார்த்தாவே நம்ம செத்துருவோமா, தாங்க வேதனை பரிதபிப்பிலேயே இறந்துருவோமா, நம்ம இருந்த உடைஞ்சிடும். ஒரு பாவி தன் பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லா பாவிகளுடைய கோபத்தை மூணு மணி நேரத்தில் கலப்படம் இல்லாம கான்சென்ட்ரேட்டடா அனுபவிக்கிறதுனா என்ன என்ன? அந்த மூணு மணி நேரம் இருளுங்க, மூணு மணி நேரம் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருடைய பாவத்தையும் தண்டனையும் கோபத்தையும் அதனோட அளவற்ற உயரத்தையும் ஆழத்தையும் யார் அறியக்கூடும்? தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய திராட்சை ஆலயத்துல போட்டு மெரி மெரி மெரின் மெரிக்கப்பட்டாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்த விலை பாருங்க. நீங்களும் நானும் வெள்ளியினால் அல்ல பொன்னினாலும் அல்ல, இதுக்கு எந்த விலை கொடுப்பீங்க? வழியில் போகிறவர்களே இதுக்கு வெறும் எமோஷனலா ஃபீல் பண்றது தானா வேலை உங்களுக்கு? கம்யூனியனுக்கு வந்து இயேசு எனக்காக மரித்தார்னு எமோஷனலா ஃபீல் பண்ணி மண்டே அதே வாழ்க்கையை வாழ்றதானா? குறைஞ்சவர்களே, நீங்க வாழ்றது இயேசுக்கு இவ்வளவுதானா? ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஃபீலிங், ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங். வெறும் இயேசு வந்து எனக்காக மறித்தார், சிலுவையில் எனக்காக மறித்தார், ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி அதை நினைச்சிட்டு அதுக்கும் மண்டே வாழ்க்கைக்கும் குறைஞ்சி அடுத்த நாள் உனக்கு வேசித்தனம் சோதனை வரும்போது அது ஒண்ணுமே செய்யாதா உனக்கு? அவ்வளவுதான் நான் இது கொடுக்குறேன், நீ மதிப்பு? அதான் அவர் கேட்கிறார். அனுதின வாழ்க்கையெல்லாம் புரட்சியா மாற்றக்கூடாது. எவ்வளோ விலையை கொடுத்துருக்கிறார் பாரு உனக்கு. எந்த மனுஷனும் இது வரைக்கும் அவர் தாங்க முடியாத வேதனை வந்தா தேவ தூதர்கள் வந்து அவரை தாங்கினாங்கன்னு பார்க்கிறோம். கெட்ட இல்லை, அவர் சோதனை இல்லை, இந்த இடத்துல தனியா அனுபவிச்சார், தனியா அவர் வேதனை அனுபவிச்சார். ஒரு கிரேக்க ஜப புக் இருக்குது, பைன் அன்னோன் சஃபரிங்ஸ், அறியப்படாத தேவகுமாரனுடைய பாடுகள், அதனோட கொடுமை, அதனோட தீவிரம் ஒரு மனிதனாலையும் பரலோகத்திலையும் நரகத்திலையும் பூமியிலையும் அறியப்பட முடியாத கொடுமை அவர் அனுபவிச்சாருங்க. கடவுள் அந்த இருள என்ன சொல்றாரு, எந்த மனுஷனும் கண்ணா இதை பார்க்க முடியாது, இந்த காட்சியை பார்க்க முடியாது. ஏன்னா நரகத்தை கூட நீ பார்த்துடலாம், நரகத்தை கூட, நரகத்தில் இருக்கிற மாபெரும் காரிரல் கூட இதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் பிரைட்டு தான், ஆனா இது பார்க்க முடியாது, கண்ணு தாங்காது. நித்தியமெல்லாம் அனுபவிக்க வேண்டிய கோப தண்டனைய உறிஞ்சி அதை முல்லாம செய்யற அந்த தண்டனை மூணு மணி நேரம் இருள அவர் முடிச்சாருங்க. அதோட உச்ச கட்டத்துல தான் தாங்க முடியாம இவ்வளவு நேரம் மௌனமா இருந்த கத்தாத தேவ குமாரன் என்னவா கத்துனாரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அது எபிரேயர் மொழியில தான் போட்டிருக்கு, ஏலி ஏலி லாமா சபக்தனி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். எழுதுன எந்த டிரான்ஸ்லேஷன்லயும் எபிரேயர்ல தான், ஏன்னா அவ்வளோ புதிரானது, அவ்வளோ தெய்வீகமானது, அவ்வளோ நம்மளால இது எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அது அப்படியே போட்டிருக்கிறாங்க எபிரேயர் மொழியில். அதுக்கு விளக்கம் கொடுத்து யார் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும்? லூத்தர் வந்து மணிக்கணக்கில் இதை பார்த்து 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 படிச்சுட்டு அவர் டேபிளையும் சேரையும் அந்த பக்கம் தள்ளிட்டு தேவன் தேவனை கைவிட்டாரா, இது யாருங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும், யாருக்கு இது எட்டும்? கடவுள் போய் கடவுளை கைவிட்டது, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். இது வரும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, உண்மையாகவே தேவகுமாரன் கடவுளால் கைவிட்டது அங்க அனுபவிச்சாரு. அவருடைய தெய்வீகத்துல இல்ல, திருத்துவத்துல பிதா வந்து குமாரனை கைவிட்டிருந்தா அந்த காட் ஹெட்ன்றோம் தெய்வீகமே நம்மளால சிந்திக்கவே முடியாது, அது அப்படி நடக்கல இல்லைங்களா. அவருடைய தெய்வீகத்துல அவருடைய மானிடத்துல ஒரு இடையூறை, தனக்கும் பிதாக்கும் இருக்கக்கூடிய உறவுல இடையூற நிச்சயமா அவர் அனுபவிச்சார், அது உண்மையா இருந்துச்சு டோட்டலா. எப்ப பாரு பிதாவுடைய ஐக்கியத்திலேயே இருந்தவர், நித்தியமா இருந்தவர், அந்த இடையூறு வந்து அவருக்கு ரொம்ப கொடுமை. அவர் தலையே எடுத்தாலும் அந்த வழி அவருக்கு எடுத்திருந்திருக்காரு. அதை விட கொடுமை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளத்தான் முடியாது. மோஸ்ட் டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் கடவுள் அவரை விட்டு திரும்பிட்டாரு? ஏன் கடவுள் அவரை கைவிட்டாரு? இதான் இருக்கிற கேள்வி. ஏன் கைவிட்டாரு? ஏன் கைவிட்டார்னா, புதிய ஏற்பாடு நம்ம கொடுக்கிற ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சு படிச்சு அதெல்லாம் பழகி போடுறோம், ஆனால் அது நினைச்சு உடையறதில்ல. ஏன் கைவிட்டார் கடவுள்? புதிய ஏற்பாடு எழுதுறவங்க பரிசுத்தாவி அவங்களை ஏவி இதெல்லாம் எழுதலைன்னா இதை விட தேவ தூஷணம் என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அவர் போல் என்ன சொல்றாரு? அவர் எழுதும் போதே நடுங்கிட்டு எழுதியிருக்கணும். பாவமறியாத அவர் அவரை தேவன் பாவமாக்கினார். அவர் ஒரு பாவத்தை செஞ்சாருன்றது இல்ல, அவரே பாவ சொரூபமா மாறிட்டார். எந்த அளவுக்கு நம்ம பாவத்தை சுமந்தார்னா, இதை விட ஒரு கடவுளை எப்படி அவமானப்படுத்த முடியும்? சேராஃபிமோ செருபிமோ நித்திய காலம் எல்லாம் அவரை பாடுறது என்ன? பரிசுத்தர் 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 பாடக்கூடிய தேவ குமாரனை போய் என்னவாயிட்டாரா? பாவம் ஆயிட்டாரா? பாவம் செஞ்சாருன்னு இல்ல, அவரே பாவம் ஆயிட்டாரா? இதை விட அவமானம் என்ன இருக்க முடியும்? பாக்கியம் எல்லாம் அவரு, எல்லா பாக்கியத்துக்கும் ஊற்றவரு. இன்னொரு இடத்துல பவுல் என்ன சொல்றாரு? அவர் தேவன் அவரை சாபமாக்கினார், சாபமாக்கினார். இதை விட தேவ தூஷண வார்த்தைகள் வேற இல்லை. நமக்காக பாவமாகி சாபமானார். தேவ தூதர்களா எப்படி அதிர்ந்து போயிருப்பாங்க? இதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட விலை. The price he paid. எம்மட்டும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய விலையை கொடுத்தாரு. உங்க மேலேயும் என் மேலேயும் வர வேண்டிய குற்றத்தை அவர் மேல் சுமத்தி எண்ணி முடியாத சொல்லி முடியாத வேதனையை இயேசு அனுபவிச்சார். நம்மளால கிரகிக்கத்தான் முடியாது. எவ்வளவுதான் ஆழமான கீழே 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 போய் பார்த்தாலும் அதனோட ஆழத்தை நம்மளால எட்ட முடியாது. தேவனால் சபிக்கப்பட்டவராக, பாவமாக்கப்பட்டவராக அங்க தொங்கினார், தொங்குனார். இதான் வேலை. கிறிஸ்து தேவனால் கைவிடப்பட்டது மாத்திரம் இல்ல, நீங்களோ நானும் அனுபவிக்க வேண்டிய தேவ கோபாக்கினின் பாத்திரத்தை குடிச்சார். குடி குடி குடின்னு 3 மணி நேரம் குடிச்சு கடைசியில அதனோட ட்ரக்ஸ் இங்கிலீஷ்ல போடுவாங்க. கடைசியில தான் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்ச, ஒரு ஸ்காடி ஏதாவது குடிச்ச, அது கடைசியில கூட ஒரு சொட்டு விடாம திரும்பி முடிந்தது. ஏன்னா ஒரு சொட்டு அவர் விட்டுருந்தாருனா உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. முற்றிலுமாக குடிச்சு முடிச்சார். தேவனுடைய நீதி எவ்வளோ கிரயத்தை கேட்குதோ, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வாங்குவதற்காக அதில் ஒரு பைசா மிச்சம் வைக்காம முற்றுமொழிய கட்டி தீர்த்தார் அவருடைய அன்புல, அளவற்ற அன்புல. இவங்களை முற்றிலுமா நான் வாங்குறேன், அவங்களுக்கு வாங்கக்கூடிய கிரயத்தை நான் கட்டி தீர்ப்பேன் பிதாவேன்னு சொல்லி முடிகிற வரைக்கும் அவர் விடலையே, முடியல வரைக்கும் விடலையே. என்னை ஏன் கைவிட்டீர்னு கதறி இயேசு வந்து நெஞ்சு உடஞ்சி தான் செத்து போனாருன்னு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவரு பக்கத்துல குத்தம் போது தண்ணியும் ரத்தமும் கலந்து வந்துச்சு. ஏன்னா நெஞ்சை வெடிச்சிருச்சு அவருக்கு. பிதா அவரை கைவிட்டது அது, இதுதான் அவர் கொடுத்த விலங்க. இந்த வேலைக்கு என்ன மதிப்பு நீங்க கொடுக்குறீங்க? எந்த மதிப்பு நீங்க கொடுக்குறீங்க? எப்படிங்க கிறிஸ்து நம்மளை வாங்கினாரு? என்ன வேலையை கிறிஸ்து கொடுத்தாரு? எப்படிங்க என்னுடைய எஜமான நான் மாறினாரு? நான் எனக்கு சொந்தம் அல்ல, கிரயத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். என்ன அந்த கிரயம்? என்ன மதிப்பு நீங்க இந்த கிரயத்துக்கு கொடுக்க போறீங்க? இதை அளக்க முடியுமா? பவுல் பேதுரு சொல்றது, வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, மாசற்ற தேவ குமார் ஆட்டுக்குட்டியான அவர் மாசற்றவராக இருக்கிறதுக்கு கடவுளே இறங்கி வரணுமே, இறங்கி வந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து இவ்வளவு பாடுகள் படணுமே. அவர் கெச்சமனில் ரத்த வேர்வு கொடுத்த விலை, கபத்தால அவர் கொடுத்த விலை, கொல்கத்தா 3 மணி நேரம் இருல ஏலி ஏலி சாமா சபக்தினு கொடுத்த விலை, இதுக்கு என்ன மதிப்பு இருக்கு உங்க வாழ்க்கையில? என்ன மதிப்பு இருக்கு? இந்த கொரிந்தியர்களுக்கு அவர் சொல்றாரப்பா, இது என்ன வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது? என்ன வித்தியாசத்தை அது ஏற்படுத்த போகுது? அது கடைசியில் அந்த 1 கொரிந்தியர் 6:20 நம்முடைய கம்பீரமான கடமை, நம்முடைய புது அடையாளம் என்ன? நாம் நமக்கு சொந்தம் அல்ல. ஏன் நம்ம அப்படி ஆயிட்டோம்? அதுக்கு காரணம் என்ன? நாம் கிரயத்தினால் கொல்லப்பட்டவங்க. அதனால் நமக்கு வருகிற மாபெரும் கடமை, கம்பீரமான கடமை. இருபதாவது வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலையும் உங்கள் ஆவியினாலையும் தேவன் மகிமைப்படுத்துங்கள். இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஆள் நீ வாங்கியிருக்கிறார். அந்த ஆகையால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லது. நிச்சயமாகவே உன்னை வாங்கியிருக்கிறாருன்னு நம்புறியா? யார் யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ, யார் யாரெல்லாம் நித்தியத்தில் தெரிந்து கொண்டாரோ, அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து டெஃபினட்டாக நிச்சயமாக அவங்க பாவங்களை சுமந்து தான் மறித்தார். அந்த சுமந்து மறித்து அடைந்த ரட்சிப்பு மீட்ப பரிசுத்தாவியானவர் அவங்களுக்கு அப்ளை பண்ணாம விட மாட்டார். உனக்கு அப்ளை பண்ண, நீ அப்படிப்பட்டவனா இருந்தா இதனோட விளைவுகள் உன் வாழ்க்கையில வரும். அதான் அதோட இம்ப்ளிகேஷன். தேர்ஃபோர் அப்படின்னா என்ன? பரிசுத்தாவியானவர் உன் வாழ்க்கையில அப்ளை பண்ணாருன்னா நீ இதை உணர்ந்து இந்த விலையை மதித்து நீ இன்னமே உனக்கு சொந்தம் அல்ல, இயேசு உன்னுடைய எஜமானன்ற வாழ்க்கையை நீ வாழ்வ. ஆவியிலையும் தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. இந்த நேரத்துல குருந்தியல்ல வாழிக்கிட்டு இந்த செக்ஷுவல் சோதனை வருதுங்க, உடம்பெல்லாம் கேக்குது. நீ உனக்கு சொந்தம் அல்ல, உன் இஷ்டத்தின்படி வாழ்றதுக்கு இல்ல. உனக்கு இவ்வளவு பெரிய விலை கொடுத்தது, இவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிற அந்த விலை, அந்த சோதனையை மேற்கொள்ள உனக்கு உதவலன்னா நீ எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க முடியும்? இது வாழ்க்கையில எப்படி பலிக்கிறதா இருக்க முடியும்? இன்னுமே நீ வாழ்ற வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கையா இருக்கணும். எதற்காக தேவன் உன்னை உருவாக்கினாரு? நம்முடைய வினாவிடை போதகத்தின் முதல் கேள்வி என்ன? மனித வாழ்வின் மைய நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்தி அவர் அனுபவிச்சு வாழும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை படைச்சார், அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை மீட்டாரு கூட. அந்த நிலைமையிலிருந்து நம்ம மாறி போய் இப்ப மீட்டு அந்த நிலைமையில வாழுன்னு நம்மளை அழைக்கிறார். ஆகவே நாம் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும். எவ்வளோ ஒரு அவமானமாக அவரை மதிக்கிறதா இருக்க முடியும்? வெறும் சூப்பர்ஃபிஷியலாக சென்டிமெண்டலாக இனி கம்யூனியன் வரும், அதனால கம்யூனியன் எடுத்துட்டு இயேசு அன்பாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இதுக்கும் மண்டேக்கும் எந்த தொடர்பும் இல்லாத வாழ்றது, அவ்வளோத்தானா இதனோட எஃபெக்ட்டு? சூப்பர்ஃபிஷியலாக அவருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இது என் வாழ்க்கையை மாற்றும், இது என் வாழ்க்கையை மாற்றும். பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு ஆண்டவரே இன்னுமே நீர், நான் எனக்கு சொந்தமல்ல, நீர் என்னுடைய எஜமான், எஜமான். ஓகே, இதோடு நம்ம முடிப்போம். இன்னைக்கு கம்யூனியனுக்கு நம்ம வரப்போறோம். உங்களை கிறிஸ்தவர்கள்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்க உட்கார்றவங்க, இயேசு ஆமாங்க என்ன ரட்சித்திருக்கிறார், இப்ப கம்யூனியன் எடுக்க வரும்போது நீங்களா என்ன சொல்றீங்க? அவருடைய ரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கேன், அந்த ரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குது, நீதிமான் ஆக்குதல் இருக்கு, அவர் என்ன வாங்கி இருக்கிறார், தேவன் என்ன ஏற்றுக்கொள்ளுகுவார். அதான் உங்களுடைய நம்பிக்கையா இருந்தா, அறிக்கையா இருந்தா, நான் ஆதாமில் என்ன பாவியாக பார்த்திருக்கிறேன், நான் அனுபவத்தில் என்னை பாவியாக உணர்ந்து மனம் திரும்பி தேவன்கிட்ட வந்து ரட்சிப்படைந்திருக்கிறேன் நீங்கள் நம்புறதா இருந்தா, அதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸாக இருந்தா, உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், வேலையில், எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, இயேசு உங்களுடைய எஜமானன் அப்படின்ற விளைவுகளோடு வாழ்றீங்களா? அதான் பயன்பாடு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பாருங்களா, அப்படி வாழ போறீங்களா? இப்படி தான் அவங்கள நீங்கள் பார்க்குறீங்களா? பரிசுத்தாவி இப்படித்தாங்க மீட்பை அப்ளை பண்றார். மீட்பை இயேசு அடைந்தது மாத்திரம் இல்ல, இயேசு யாருக்காகலாம் மரித்தாரோ அந்த மீட்பை வந்து அவங்க வாழ்க்கையில பலிக்கும்படி செய்யறாரு. எப்படி பலிக்க செய்யறாரு? நான் இன்னுமே என் சொந்தமானவன் அல்ல, இயேசு என்னுடைய எஜமானன், அந்த உணர்வுல தான் நான் வாழ போறேன். பாருங்களேன், காலையில எந்திரிக்கும் போது இன்னுமே என்ன பார்த்தேன்னா, நான் எனக்கு சொந்தம் இல்லை, என் இஷ்டத்தின்படி வாழ்றது இல்லை, என் சுயதிருப்தி என் வாழ்க்கையின் நோக்கம் இல்லை, யானே எனக்கு சொந்தம் இல்லை, இயேசு என்னுடைய மாஸ்டர், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் வாழ இருக்கிறேன். இது உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுமா? பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுமா? உங்களால புரியுதா? ஏன் இதை ஆழமா உணர்ந்தவங்க தான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியும். அவங்க வாழ்க்கையில செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். ஏன்னா இன்னுமே அவங்க சரீரத்தில் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. எனக்காக சாபமான, எனக்காக பாவமான ஆண்டவர், அவ்வளோ பெரிய விலையை கொடுத்த ஆண்டவர், என்னை அப்படி வாங்கின ஆண்டவர், அதை உணர்ந்து அவர் எஜமான், நான் அவருடைய அடிமை, எனக்கு சொந்தம் இல்லை. அங்கத்தாங்க ஒழுக்க ஆரம்பிக்கிறது. அந்த உணர்வுல தான் என் வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்குபடுறது. இனிமே என் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறார், இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆயுசில் எப்படி நான் அவரை மகிமைப்படுத்துவேன், என் காலத்தை டைம் வாழ்க்கையில் எப்படி நான் மகிமைப்படுத்துவேன்ட்டு தான் இருக்கும். ஏன்னா பிரத்யேகமான ஓனர்ஷிப் அவருது. இது வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க என்ன நடத்துங்கன்னு இல்லை, என்னுடைய சீரழிவை உணர்ந்த, பாவத்தை உணர்ந்த, என் இஷ்டத்துக்கு வாழ்ந்த வீணான வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் அப்படின்னு உணர்ந்த ஒரு பாவி. இயேசு கிறிஸ்து என்னுடைய எஜமானா என்னை ஆளும் போது வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனம் உள்ளது, ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு அவருடைய சித்தத்துக்கு நான் கட்டுப்படுவேன். அவர் தான் என்னுடைய எஜமானன், அவர் தான் என்னுடைய மாஸ்டர் அப்படின்னு வாழணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பயன்பாடு நம் வாழ்க்கையில் பலிக்கும்படிக்கு கம்யூனியன் எடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.